الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد الله نال ديار غلي جنبي كشوادر غلي أنا سندر وارم نجس هل بتي باتم نجس هل أشوتنغل نجس هل نيك ودي شوتم أبا نجس هل نيك كودي أورو بحدي هل مكم مكيمان أورو بحدي تان மலசலம் சென்று விட்டு சுத்தம் செய்வது, மலசல தேவைகளை பூர்த்தி செஞ்சதுக்கு பின்னால் அந்த நஜீஸ்களை சுத்தம் செய்யறது, நஜீஸ்களை சுத்தம் செய்யக்கூடிய பகுதியில் முக்கியமான உண்டு. அப்போ மலசல கூடத்துக்கு சென்று சுத்தம் செய்வது, அதனுடைய ஒழுக்கங்கள், அதில் கட்டாயம் செய்யப்பட வேண்டியவைகள், தவிர்க்கப்பட வேண்டியவைகள் என்று சொல்லி பல விடயங்கள் இதுக்குள்ள இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தில் மலசல கூடத்துக்கு போயிட்டு சுத்தம் செய்கிற முறைகள் கூட மிகவும் தெளிவாக அழகாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு யூதன் வந்து கேட்டான், என்ன உங்களுடைய நபி மலசல கூடத்துக்கு சென்று சுத்தம் செய்வதை கூட சொல்லித்தராரா அப்படின்னு சொல்லி ஒரு கேவலமாக கேட்டேன். இதையும் சொல்லித்தரணுமா, இதையும் சொல்லித்தராரா அப்படின்னு சொல்லி கேவலமாக கேட்ட நேரத்தில் அதே வார்த்தையில சல்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமையோட பதில் சொன்னாங்க, ஓ எங்களுடைய நபி எங்களுக்கு மலசல கூட சென்று சுத்தம் செய்யக்கூடிய முறைகளை கூட சொல்லித்தாராங்க அப்படின்னு அதையே பெருமையாக சொன்னாங்க. எங்களுக்கு அதை கூட ரசூல்லா படிச்சு தாராங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷரியத்துல மனிதனுடைய அன்றாட தேவை சுய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ற எப்படி, அதனுடைய ஒழுக்கங்கள் என்னன்னு சொல்லி மிகவும் அழகாக தெளிவாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில மலசல கூடத்துக்கு சென்று சுத்தம் செய்வது என்பது அதனுடைய வரைவிலக்கணம், முன்பின் துவாரங்களால ஏதாவது வெளியானால் அந்த நஜீஸ்களை முழுமையாக நீக்குதல் அல்லது அந்த நஜீஸ்களுடைய தரத்தன்மையை குறைத்தல். தண்ணியால கழுவினால் முழுமையாக நஜீஸ் நீங்கிவிடும், கல்லால சுத்தம் செய்தால் முழுமையாக நஜீஸுடைய அனைத்தும் நீங்காது, அந்த நஜீஸ் குறைக்கப்படும். அப்ப இதுதான் மலசல கூடத்துக்கு சென்று சுத்தம் செய்வது என்பது. இதனுடைய மார்க்க தீர்ப்பு, மலசலம் கூடம் சென்று சுத்தம் செய்வது மார்க்கத்தில் அதனுடைய சட்டம் என்ன என்றால் அது வாஜிப், அது ஒரு கட்டாயமான கடமை. எப்படி தொழுக வாஜிப் என்று இருக்கிறதோ அது போல மலசலம் கூடம் சென்று சுத்தம் செய்வது அது வாஜிபான ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே அதற்கு எங்களுக்கு நன்மை கிடைக்கும். கல்லால தண்ணியால சுத்தம் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு தஆலா விரும்புறதாகவும் குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் நேசிக்கிறான். அதே போல சுத்தத்தை விரும்பக்கூடியவர்களையும் சுத்தத்தை பேணக்கூடியவர்களையும் அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் சொல்கிறான். அப்ப இந்த ஹதீஸ் ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்றாங்க, இது அன்சாரிகளை புகழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஆயத். அன்சாரிகள் வந்து மலசலம் கூடம் சென்று சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் முதலாவது கல்லால துப்புரவு செய்வாங்க, நஜீஸ தரத்தை குறைச்சு கொள்வாங்க, அதனுடைய காரத்தை குறைச்சு கொள்வாங்க. அதுக்கு பிறகு தண்ணியால சுத்தம் செய்வாங்க. அப்ப கல்லாலையும் தண்ணியாலையும் ரெண்டாலையும் சுத்தம் செய்யற பழக்கம் அவங்ககிட்ட இருந்ததுனால அல்லாஹு தஆலா இந்த செயலை புகழ்ந்து சொல்லியிருக்கிறான். இப்ப மலசல கூட சென்று சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஒரு ஓடர்ல ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மலசல கூடத்துக்கு செல்லக்கூடியவர், இவரை செருப்பணிந்து இருக்கிறது ஒரு சுன்னத்தான முஸ்தஹப்பான காரியமாக இருக்கிறது. செருப்பணிந்து கொண்டு செல்ல வேண்டும். மலசல கூடத்துக்கு செல்லக்கூடியவர் செருப்பணிந்து கொண்டு செல்ல வேண்டும். தங்கடம் இல்லாமல் செருப்பணி, தங்கடம் இருந்தால் செருப்பணியாமல் செல்வதில் பிரச்சனை இல்லை. சிலவங்களுக்கு தங்கடம் செருப்பணி இயலாது, என்ன காரணம், அவங்களோட கால செருப்பு போட இயலாது, ஏதாவது காயம் இருக்குது, நோய் இருக்குது. இப்ப என்ன செய்யறது, தங்கடம் தங்கடத்துக்கு மார்க்கம், எல்லா விஷயத்திலையும் சலுகைகள் கொடுத்திருக்கிறது. அப்ப மலசல கூடத்துக்கு செல்லும் பொழுது செருப்பணிந்து கொண்டு செல்வது ஒரு சுண்ணத்தான காரியம், தங்கடம் இருந்தால் தவிர. அடுத்து தலையை மறைத்து கொண்டு செல்வதும் ஒரு சுண்ணத்தான காரியமாக இருக்கிறது, தலையை மறைக்க வேண்டும். அதே போல மலசல கூடத்துக்குள்ள செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய பேர், அல்லாஹுடைய ரசூலுடைய பேர், அதே போல கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய பேர்கள் உள்ள அனைத்து விடயங்களையும் எங்கள் உடம்போட உடுப்போடு இருந்து அகற்றிவிட வேண்டும். அப்ப அல்லாஹுடைய பேர் எழுதப்பட்ட ஏதாவது தாள்கள் அல்லது துவா புத்தகங்கள் அல்லது குரான்கள் இது போன்றவைகளை சுமந்து கொண்டு நாங்கள் மலசல கூடத்துக்குள்ள செல்லக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அதே நேரத்தில் போகக்கூடிய நேரத்தில் அதற்கான கல் ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அப்ப கல்லால சுத்தம் செய்யறவர்களாக இருந்தால் கல்லுடைய ஏற்பாடுகள் போறதுக்கு முந்தையே ஏற்பாடு செஞ்சிருக்கணும். தண்ணியால சுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தண்ணியுடைய ஏற்பாடு செய்ய வேண்டும். மலசல கூட்டத்துக்குள்ள சென்றவர்கள் வந்து, இப்ப நாங்க பொதுவாக எல்லா டாய்லெட்டுகளையும் வந்து தண்ணீர் வசதி இருக்குது, டேப் போட்டு பட்டிக்குது. அப்ப மலசல தேவையை தொடங்குறதுக்கு முன்பதாக வேண்டி தண்ணி இருக்குதான்றதை நாங்க பார்த்துக்கொள்ள வேணும். தண்ணி பாலியில இல்லாட்டிலும் டெப்பை தொடர்ந்து அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளவே தண்ணி வருதா அது நிறைஞ்சிக்குதான்னு சொல்லி. சில நேரத்தில் நாங்கள் தேவையை முடிச்சதுக்கு பின்னால தண்ணியை தொடர்ந்து பார்த்தா தண்ணி வராது, அப்போ அது பெரிய சிரமமாக போய்த்திடும். அது நாங்கள் செஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். மலசலகத்து கூடத்துக்குள்ளே செல்லக்கூடிய நேரத்தில் துவா இருக்கிறது, பிஸ்மில்லா அல்லாஹுமின்னி ஆவுதுபிக்க மினல் ஹுபுத்தி வல் ஹபாயிதி என்ற துவா ஓதிக்கொண்டு செல்வது அது சுன்னத்தான விஷயமாக இருக்கிறது. அப்ப இது வந்து என்ன துவால் என்ன கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய பேரை சொல்லி நாங்க இந்த மனசல கூட்டத்துக்குள்ள செல்ல வேணும். அதோட துவால் என்ன செல்லப்பட்டிருக்குது, அதாவது கெட்ட பெண் சைத்தான்கள் ஆண் சைத்தான்கள் இவைகளை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி அல்லாஹிடத்துல பாதுகாவல் தேடக்கூடிய ஒரு துவா தான் இந்த துவா. அப்ப இந்த துவாவை நாங்க கட்டாயம் ஓதிக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சிலவர்களுக்கு தாக்கங்கள் ஏற்படுவதற்கு இந்த ஒழுக்கங்களை பேணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்று சொல்லப்படுது. மலசல கூடத்துக்குள்ள செல்லக்கூடிய நேரத்தில் அது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் உள்ள தேவைதான். அப்படி இருந்தாலும் அந்த ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்லக்கூடிய முறைப்படி செய்யும் பொழுது அது கூட இபாதத்தாக வணக்கமாக கருதப்படும். அதிலே எத்தனையோ நன்மைக்குரிய விஷயங்கள் அதில் இருக்குது, நன்மை கிடைக்கக்கூடிய பல அம்சங்கள் அதில் பார்க்கறதுக்கே இல்லை. அப்ப அந்த பண்ணி துவா ஓதி கொண்டு போற சுன்னத். சின்ன ஒரு துவா தான், பிஸ்மில்லா அல்லாஹுமின்னி ஆவுதுபிக்க மினல் ஹுபுதி வல் ஹபாயிதி. மலசல கூடத்திலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்தில் ஒரு துவா இருக்கிறது, உஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வஆஃபானி என்ற ஒரு துவா ஒன்று இருக்குது. அதாவது உஃப்ரானக்கன்னு சொல்லி முதலாவது அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கிறது. உஃப்ரானக் என்பது இஸ்திக்ஃபாருடைய ஒரு வார்த்தை தான். எப்படி சுப்ஹானக என்று சொல்கிறோம், அல்லாஹ்வை நாங்கள் துதிக்கிறோம் என்று சொல்றது போலதான் உஃப்ரானக் என்பது அல்லாஹ் நான் உன்னிடத்திலே மன்னிப்பை கேட்கிறேன் என்பது அதனுடைய கருத்து. அப்ப அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் எங்களுடைய உடம்புல இருந்த அந்த அசுத்தத்தை எங்களுக்கு நோவு தரக்கூடிய அந்த பொருளை நீக்கியதற்காக அல்லாஹ்வை புகழ்கிறோம். நாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் சாப்பிடக்கூடிய சாப்பாடு எங்களோட உடம்பை விட்டும் வெளியேறுவது கட்டாயம். வெளியேறாமல் இருந்தால் அது பெரிய பயங்கர நோயாக மாறும். அது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் டைமுக்கு டைம் வெளியாகி கொண்டு இருக்கணும். அப்ப அல்லாஹால அதை லேசாக வெளியாக்குறாங்க. சில நேரத்தில் சிலவங்களுக்கு சிறுநீர் வெளியாகாது, மலம் வெளியாகாது. நாங்கள் நினைச்சாலும் அதை எங்களால் வெளியாக்குறதுக்கு இயலாது. அது வெளியாக்கக்கூடியவன் அல்லாஹ். அதனால தான் அந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் புகழ்றது, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா என்னை விட்டும் என்னுடைய உடலை விட்டும் அதா அதாவண்டா நோவு தரக்கூடிய அந்த பொருள் சிறுநீர் எங்கள் உடம்புல தங்கி இருக்கிறது அது எங்களுக்கு நோவை ஏற்படுத்தும், வருத்தத்தை ஏற்படுத்தும். மலம் தங்கி இருக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தும். அப்ப இந்த அதாவை நோவு தரக்கூடிய அந்த பொருளை போக்கி வாஃபானி என்னுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாவுக்கு எல்லா பொருள். சிறுநீர் கழிச்சதுக்கு பின்னால மலம் கழிச்சதுக்கு பின்னால் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியத்தை நாங்கள் பார்க்கறதுக்கு அது எல்லாருக்கும் முன்னறதுக்கு இயலும். அப்ப அதுல ஒரு ஆஃபியத் அல்லாஹு தலை வச்சிருக்கிறான் அந்த மலம் சலம் வெளியாகிறதுல. அப்ப இதை வெளியாக்கக்கூடியவன் அல்லாஹ் தான், வேற யாராலும் வெளியாக்கிறதுக்கு இயலாது. சில நேரத்தில் எங்களுக்கு அந்த சிரமம் ஏற்பட்டா சிலவங்க என்ன செய்யற பட்டை போட்டு வெளியாக்க வேண்டிய நிலைமை வருது. அப்ப இதுதான் நாங்க ஒன்றுக்கு ரெண்டுக்கு போயிட்டு வர்றது அல்லாவுடைய பெரிய நியமத்துக்குள்ள உண்டு. அது சாதாரணமாக உணர்ந்து கொள்ளப்படுறது இல்லை, ஆனால் அல்லாட பெரிய நியமம். அல்லாவுடைய அந்த நியமத்துக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும். இதில் ஒரு படிப்பினைக்காக ஒரு சம்பவம் ஒன்று சொல்லப்படுது, அதாவது இந்த புத்தகத்தில் இல்லை. அதாவது ஒரு பெரிய அரசன் உண்டு. ஒரு முனிவரிடத்துல ஒரு நல்ல மனிதரிடத்துல கேட்கிறாரு, எனக்கு நீங்க ஒரு உபதேசம் செய்யுங்க, எனக்கு ஒரு உபதேசம் ஒன்று செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அந்த நேரத்தை அந்த முனிவர் வந்து அரசனிடத்துல கேட்கிறாரு, அரசனே நீங்க காட்டுல வேட்டையாட போற வழக்கம் உங்களுக்கு இருக்குதா? ஓ, நான் வேட்டையாட போகிறேன் சில சந்தர்ப்பங்கள்ல. நீங்க காட்டுல வேட்டையாட பேய்த்திருக்கிறீங்க, உங்களோட யாருமே இல்லை. இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணி தாகம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப தண்ணி தாகத்துக்கு உங்களுக்கு யாருமே இல்லை, ஒரே ஒரு ஆள் ஒரு கோப்பை தண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த தண்ணியை தாரத்துக்கு உங்களோட ஆட்சியில பாதியை கேட்கிறாரு. அந்த தண்ணியை நீங்க குடிக்காட்டி நீங்க மூத்தா பேத்துடுவீங்க, அவ்வளோ கடுமையான தாகம். இப்ப அரண்மனைக்கு வந்து கொள்ளக்கூடிய அளவு நேரமும் இல்லை, கடுமையான தாகம், காட்டுக்குள்ள இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் ஒருத்தர் ஒரு கோப்பை தண்ணி வச்சிருக்கிறார், அவர் உங்களோட ஆட்சியில பாதியை கேட்கிறாரு. அப்பதான் இந்த தண்ணியை தாரன்னு சொல்றாரு. இந்த நேரத்தை நீங்க என்ன செய்வீங்க? என்னுடைய ஆட்சியில பாதையை கொடுத்தா அவன் தண்ணீர் எடுத்து குடிச்சு கொள்வேன் அப்படின்னு சொன்னான். என்றால் என்னுடைய உயிர் போனதுக்கு பிறகு என்னுடைய ஆட்சியில எந்த பிரயோசனமும் கிடையாது அப்படின்றான். அதனால ஆட்சியில பாதையை கொடுத்தாவது நான் தண்ணியை குடிச்சு கொள்வேன் அப்படின்னு
சொன்னாங்க.
அதுக்கு பிறகு திரும்ப கேட்டார் அந்த முனிவர், அந்த தண்ணியை குடிச்ச பிறகு அந்த தண்ணி உங்களோட உடம்பிலிருந்து வெளியேறல, சிறுநீராக வெளியாகல. இப்ப நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களோட அந்த உடம்புல தேங்கி நிற்கக்கூடிய அந்த தண்ணீரை, சிறுநீரை நான் வெளியாக்குகிறேன், உங்களோட ஆட்சியில பாதி எனக்கு தேவைன்னு கேட்டா அவருக்கு நீங்களோட ஆட்சியில பாதியை கொடுப்பீங்களா என்று கேட்டார். அப்ப சார், நிச்சயமான ஆட்சியுடைய பாதையில கொடுத்து என்னுடைய உடம்புல இருக்கிற சிறுநீரை நான் வெளியாக்கிக் கொள்வேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்துல ஒரு கோப்ப தண்ணீரை குடிச்சு அது வெளியாகிற அளவுக்கு கூட பொறுமதி இல்லாத உங்களோட ஆட்சியில் என்ன பயன் அப்படின்னு கேட்டார். அந்த ஆட்சி ஒன்றுமே இல்லைன்றது சும்மா லேசான ஒரு அழகான ஒரு உதாரணத்துல அந்த முனிவர் அவருக்கு விளங்கப்படுத்தினார். ஒரு கோப்ப தண்ணி குடிக்கிறது ஒரு ஆட்சியுடைய பாதையை விட பொறுமதியானது. குடிச்ச தண்ணி எங்க உடம்பு விட்டு வெளியாகிறது ஒரு ஆட்சியுடைய பாதையை விட பொறுமதியான ஒரு நியமத்து தான் அந்த நியமத். அப்ப இந்த நியமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அடுத்தது மனசல கூட்டத்துக்குள்ள செல்லக்கூடிய நேரத்துல இடது கால முன்னால வச்சு மனசல கூட்டத்துக்குள்ள செல்ல வேண்டும். இது முக்கியமான அம்சம். பள்ளிக்குள்ள வரக்கூடிய நேரத்துல வலது காலை வச்சு வர வேணும். இது அதிகமானவர்களால பேணப்படுறது இல்ல. பள்ளிக்குள்ள வரக்கூடிய நேரத்துல இடது காலை வச்சு வராங்க. பள்ளிக்குள்ள வரக்கூடிய நேரம் பள்ளி சங்கையான இடம், கண்ணியமான இடம். நாங்க இருக்கிற இடத்தை விட கண்ணியமான இடத்துக்கு போகும் பொழுது வலது காலை வைக்க வேணும். நாங்க இருக்கிற இடத்தை விட கண்ணியம் குறைந்த இடத்துக்கு போகும் பொழுது இடது காலை வச்சு போக வேணும். அப்ப நான் எங்கட வீட்டை விட கண்ணியம் குறைந்த ஒரு இடம் தான் மனசல கூட. அதுக்குள்ள போகக்கூடிய நேரத்துல இடது காலை வச்சு போகிறோம். அதிலிருந்து வெளியே வரக்கூடிய நேரத்துல வலது காலை வச்சு நாங்க வெளியே வர வேண்டும். டொய்லெட்ல இருந்து வரக்கூடிய நேரத்துல வலது காலை வச்சு வர வேண்டும். என் டொய்லெட்டை விட எங்கட வீடு சிறந்தது, மற்ற இடம் சிறந்தது. மஸ்ஜிதுக்குள்ள வரக்கூடிய நேரத்துல வலது காலை வச்சு வர வேண்டும். மஸ்ஜிதை விட்டு வெளியே போகக்கூடிய நேரத்துல இடது காலை வச்சு போக வேண்டும். என் மஸ்ஜிதுடைய பூமியை விட அந்த பூமி சிறப்பு குறைந்தது. அதனால சிறப்பான இடத்துக்கு போகக்கூடிய நேரத்துல வலது காலை வச்சும், சிறப்பு குறைஞ்ச இடத்துக்கு போகக்கூடிய நேரத்துல இடது காலை வச்சும் போக வேண்டும். அடுத்தது இந்த மலசல கூட்டத்துக்கு செல்ற இந்த துவாக்கள், போகக்கூடிய நேரத்துல வரக்கூடிய நேரத்துல ஓதக்கூடிய துவாக்கள் வந்து அது கட்டிடமாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடங்களுக்கு போகக்குள்ள மாத்திரம் ஓத வேண்டிய துவாக்கள் அல்ல. அது எங்களோட மலசல தேவைக்காக வேண்டி நாங்க எந்த இடத்துல நாங்க உட்கார்ந்தாலும் சரி, சில பேர் நாங்க பயணங்கள் பெய்து ஒரு காட்டுல மலசல தேவைக்காக வேண்டி உட்கார வேண்டி வரும். அந்த நேரத்துல கூட அந்த துவா ஓதிக்கொண்டுதான் அந்த இடத்துக்கு நாங்க போக வேண்டும். நாங்க எந்த இடத்துல உட்காரன்ட்டு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு போகும் பொழுது இடது காலை வச்சு இந்த இடது காலை வச்சு துவா ஓதி கொண்டு போக வேண்டும். அந்த இடத்திலிருந்து வரும் பொழுது வலது காலை முற்படுத்தி வச்சு வர வேண்டிய நேரத்தை ஓத வேண்டிய துவா ஓதி கொண்டு வர வேண்டும். அடுத்தது மலசல தேவைக்காக பெய்த்து ஆடைய களையக்கூடிய நேரத்தில், ஆடைய தூக்கக்கூடிய நேரத்தில் வந்து எப்படி தூக்கணும்னு அதனுடைய ஒழுக்கம், பூமியில நாங்க உட்காரக்கூடிய நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆடையை அப்படியே தூக்கி தூக்கி உட்கார வேண்டும். உரையடிக்கே நின்ற வாக்குலே அப்படியே முழு உடுப்பையும் தூக்கி கொண்டு அப்படியே உட்கார்றது இல்லை. பூமிக்கு நாங்கள் உட்காரக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆடையும் மேலே கிளம்ப வேணும், நாங்களும் கீழக்கு இறங்க வேணும். இப்படிதான் அதனுடைய ஒழுக்கம். அப்ப எங்களுடைய ஔரத்துகள் விளங்கக்கூடாது. எங்களுடைய முட்டுங்காலுக்கும் தொப்புளுக்கும் இடைப்பட்ட பகுதி ஔரத். அப்ப இது மறைக்கப்பட வேண்டிய பகுதி கட்டாயம். அது மலசல கூடத்திலேயே இருந்தாலும் சரி, பள்ளிகள்ல டாய்லெட்டுகள்ல போகக்கூடிய நேரத்திலேயே இருந்தாலும் சரி, முழுக்க தூக்கி கொண்டு அப்படியே போறது வந்து அது ஒழுக்கம் இல்லை. அடுத்தது அந்த தேவை முடிஞ்சு எலும்புக்கூடிய நேரத்திலே அப்படித்தான். எலும்புக்கூடிய நேரத்தில் அப்படியே உடுப்பெல்லாம் தூக்கப்பட்ட நிலைமையில அப்படியே எலும்பி நின்று கொள்றது இல்லை. மேல நாங்க எலும்பக்கூடிய நேரத்தில் ஆடை அப்படியே கீழே இறங்க வேணும். ஆடை கொஞ்சம் கொஞ்சம் கீழே இறங்க வேணும். கீழே நிலத்திலையும் படாம கீழே ஆடை கீழே இறங்கக்கூடிய நேரத்தில் நாங்க அப்படியே மேல எலும்ப வேணும். இது முக்கியமான ஒரு ஒழுக்கம். அடுத்தது மலசல கூட தேவைக்காக பெய்து அதுல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இடது காலில் கொஞ்சம் ஊண்டிதான் உட்கார வேணும். நாங்கள் சமமாக ரெண்டு வலது இடது காலில் சமமாக பாரத்தை கொடுத்து உட்காராம இடது பக்கத்தை கொஞ்சம் ஊண்டி உட்கார வேணும். இது அதில் முக்கியமான முறை. இப்ப இன்றைக்கு அதனுடைய காரணங்களை சொல்றாங்க, அப்படி உட்கார்ந்த மலசலம் அதாவது மலம் வெளியாகுவதற்கு அது லேசாக இருக்குமா, அது லேசாக கிளியராக முழுவதும் துப்புரவாகி வெளியாகிடுமென்னு சொல்றாங்க. அப்ப இடது பக்கத்தில் கொஞ்சம் ஊண்டி அந்த பக்கத்துக்கு நாங்கள் பாரத்தை கொடுத்து உட்கார வேணும். சில நேரம் தான் நின்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு காலில் பாரத்தை கொஞ்சம் கூட கொடுத்து நின்று கொண்டிருப்போம். இடது காலுக்கு பாரத்தை கொடுத்து நின்று கொண்டிருப்போம். அது கொஞ்சம் நோக்கக்கூடிய நேரத்தில் வலது காலத்துக்கு கொஞ்சம் பாரத்தை கூட்டி கொடுப்போம். அதுபோல நாங்கள் மலசல தேவைக்காக பெய்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நேரத்தில் இடது காலில் பாரத்தை கூட்டி கொடுத்து உட்கார வேண்டும். அடுத்து அது நீண்ட நேரம் உட்காரையும் கூடாது. மிச்ச நேரம் நாங்க அதுல உட்கார கூடாது. எந்த அளவுக்கு அவசரமா எங்க தேவை முடிஞ்சு வரையிலும் அப்படி வரப்பா கொணும். அது வந்து மூலம் வியாதி நோய் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் நீண்ட நேரம் உட்காருவது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது மலசல கூட தேவைக்காக பெய்த்து அந்த நேரத்துல யாரும் பேசக்கூடாது, யாருடையும் பேசக்கூடாது, சலாம் சொன்னால் பயில் சொல்லக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தேவையில இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருத்தர் வந்து சலாம் சொன்னா நபி அவங்க பதில் சொல்லல, அப்ப வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க அந்த சந்தர்ப்பத்துல பேசுறது தவிர்க்க வேண்டும் என்ற விஷயத்தை சொன்னாங்க. அடுத்தது இப்ப சிறுநீர் கழிச்சு முடிஞ்சால், சிறுநீர் கழிச்சு முடிஞ்சால் எப்படி துப்புரவு செய்யறது என்றால், அதாவது இடது கையால பின்துவாரத்து பகுதியிலிருந்து ஆண்குறியுடைய முன்பகுதி வரைக்கும் அப்படியே உருவி கொண்டு வர வேண்டும். கையால் அப்படியே கீழால் அப்படியே தொட்டு உருவி கொண்டு வர வேண்டும் என்றால் அப்பதான் தேங்கி இருக்கக்கூடிய சிறுநீர்கள் முழுமையாக வெளியாகும். அது அப்படியே உருவிக்கொண்டு வந்து லேசாக மூன்று தடவைகள் ஆண்குறிய உதறிக்கொள்ள வேண்டும். மிச்சம் மற்ற பக்கம் எல்லாம் தெரிக்கிற அளவுக்கு லேசாக உதறிக்கொள்ள வேண்டும். இது ஒரு முறை. அடுத்தது வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க கூடாது தங்கடம் இல்லாமல். தங்கடம் உள்ளவர்கள் அவங்களுக்கு எப்பயும் மார்க்கத்தில் சலுகைகள் இருக்கு. சிலவங்க உட்கார இயலாது, உட்கார்ந்து சிறுநீர் மலம் கழிக்கிறது இயலாது. சில பேர் அவங்க நின்ற நிலைமையில தான் கழிக்க வேண்டி வரும், அவங்களுக்கு சலுகை இருக்கு. அது இல்லாம எந்த காரணமும் இல்லாமல் நின்று கொண்ட நிலையில சிறுநீர் கழிக்க கூடாது. அடுத்தது தண்ணியால சுத்தம் செய்யக்கூடிய நேரத்துல சிறுநீர் கழிச்ச அதே இடத்துல, மலம் கழிச்ச அதே இடத்துல தண்ணியால சுத்தம் செய்யக்கூடாது. இப்ப நாங்க டொய்லெட்ல வேற விஷயம், அதனுடைய அது அமைப்பு சரியாத்த செய்யப்பட்டிருக்குது. அப்ப அது அதே அந்த அதுல வந்து நாங்க சிறுநீர் கழிச்சிட்டு மலம் கழிச்சிட்டு அதே இடத்துல சுத்தம் செய்கிறோம், அது எங்களுக்கு தெரிவிக்கிறது இல்லை. அந்த முறையில தான் அது சமைக்கப்பட்டிருக்குது. ஆனா அது இல்லாம வெளியிடங்கள்ல நாங்க ஒரு தரையில பேத்து சிறுநீர் மலம் கழிச்சிட்டு அதே இடத்துல சுத்தம் செஞ்சால் சில வேளை எங்கட கழுகக்கூடிய தண்ணி அந்த சிறுநீர்ல மலத்துல விழுந்து அது திரும்ப எங்கட மேலுக்கு தெரிக்கும். அப்ப எங்கட மேலும் நஜிஸ் தெரிக்கிறது காரணமாகும். அப்ப வெளிப்பகுதிகள் நாங்கள் சிறுநீர் மலம் கழிச்சால் அந்த இடத்துல சுத்தம் செய்யாம கொஞ்சம் இடத்த மாத்தி ஒரு இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கிட்டுதான் நாங்க சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்தது வந்து வெட்ட வெளிகள்ல சில வேளை பாலைவனங்கள் காடுகள் இப்படி இடங்கள்ல நாங்க சிறுநீர் கழிக்க வேண்டிய மலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் மக்களுடைய பார்வைக்கு படாத மாதிரி மறைத்துக் கொள்ள வேண்டும், எங்களை மறைஞ்சி செஞ்சு கொள்ள வேண்டும். அது முக்கியமான ஒரு பகுதி. அடுத்தது வந்து சிறுநீர் கழிக்கப்படக்கூடிய இடங்கள்ல பொந்துல சிறுநீர் கழிக்க கூடாது, பொந்துக்குள்ள சிறுநீர் கழிக்க கூடாது. பொந்துகளுக்குள்ள சிறுநீர் கழிச்சால் அது ரெண்டு பிரச்சனை ஏற்படலாம். ஒன்று அந்த பொந்துக்குள்ள பலகீனமான ஏதாவது விஷ ஜந்துக்கள் இருந்து அதுக்கு அது நோவாக இருக்கும், அதுக்கு அது வருத்தமாக இருக்கும். அதனால அதில் அது இன்னும் உரமான விசஜந்துக்களாக இருந்தால் அது எங்களை தாக்குறதுக்கு காரணமாயிருக்கும். சில வேலை அது எங்களை கடிக்கும், பாம்புகளாக இருந்தால் அது கடிக்கிறதுக்கு காரணமாகும். அதனால் பொந்துக்குள்ள சிறுநீர் கழிக்க வானம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாங்க. அடுத்த கெட்டியான பூமி, சில நேரத்தில் சில பூமிகளில் சிறுநீர் கழிக்க போக அது திரும்பவும் எங்கட உடம்ப நோக்கி தெறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கெட்டியான பூமிகளில் சிறுநீர் கழிக்க கூடாது. நாங்கள் டொய்லெட்லையும் சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் அது மிச்சம் ஒரு பக்கத்துக்கு திருப்பி ஒரு ஷேப்பாகத்தான் கழிக்கணும், இல்லாட்டி அது வந்து நேரே போயிட்டு பட்டுறதோட அந்த வேகத்துல திரும்பவும் எங்கட மேல தெரிக்கிறதுக்கு காரணமாயிருக்கும். அடுத்த காற்று வீசக்கூடிய திசையை நோக்கி சிறுநீர் கழிக்கூடாது. அந்த பக்கத்துல இருந்து காற்று வீசி கொண்டு அதே பக்கத்துல சிறுநீர் கழிச்சா திரும்பவும் அது எங்கட உடம்ப நோக்கி தான் வரும். அடுத்து வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்காக வேண்டி கால்நடைகள் வார இடங்கள் இருக்குது. இப்ப அந்த கால்நடைகள் அதிகமா வளர்க்கக்கூடிய பகுதிகளில் வந்து குளம் போன்ற இடங்கள்ல வந்து தண்ணீர் குடிக்கிறதுக்கு கால்நடைகள் வரும். அந்த இடங்கள்ல வந்து சிறுநீர் கழிக்க கூடாது. மக்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இடம், பொதுவாக வழக்கத்துல மக்கள் இந்த இடங்களில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த இடங்கள்ல சிறுநீர் கழிக்க கூடாது, மலம் கழிக்கவும் கூடாது. அதே மாதிரி பாதையில சிறுநீர் கழிக்கிறது மலம் கழிக்கிறது கூடாது. பழம் தரக்கூடிய மரங்கள் இருக்கிறது, ஏன் பழம் தரக்கூடிய மரங்கள், ஏன் அந்த இடத்துல சிறுநீர் மலம் கழிச்சு அந்த பழம் கீழே விழும், கீழே விழுந்தால் மக்கள் வந்து அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சிக்கிறாங்க மலம் கழிச்சிக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பழத்தை எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அப்ப அந்த பழம் வந்து வீணாகிறதுக்கு இவருடைய அந்த செயல் காரணமாக இருக்கும். ஆனால் அப்படியான இடங்களில் சிறுநீர் கழிக்கக்கூடாது. அதே போல கபரடியில சிறுநீர் கழிக்கிறதும் அது ஹராமாக இருக்குது. கபருக்கு மேல சிறுநீர் கழிக்கிறது அது ஹராம். அதே மாதிரி தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்கக்கூடாது. அதே போல சூரியனை சந்திரனை நோக்கி சிறுநீர் கழிக்கக்கூடாது, மலம் கழிக்கக்கூடாது. பைத்துல் மக்திஸை நோக்கி அதே போல கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி சிறுநீர் மலம் கழிக்கக்கூடாது. அதே மாதிரி சிறுநீர் கழிக்கப்படக்கூடிய பொருட்கள் சாப்பாட்டு பொருள் இருக்குது. சில நேரத்தில் குப்பைகளில் சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலைமை வந்தால் சாப்பாடு இருக்கும், அதை ஊற்ற குப்பையில் கொண்டு கொட்டிப்பாங்க. சாப்பாட்டை பானை சோறு அதை கொண்டு கொட்டிப்பாங்க. எங்கட மலம் சிறுநீர் உன்னாலும் ஒரு சாப்பாட்டு பொருள் மேல விழக்கூடாது. இது முக்கியமான விஷயம். ஏனால் சாப்பாடு என்பது அல்லாஹ் மனிதனுடைய உணவாக வச்சிருக்கிறான். சாப்பாட்டுல சிறுநீர் கழிக்க கூடாது. அதே போல முள்ளு, நாங்க சாப்பிடுறது போடக்கூடிய இந்த மாட்டுட ஆட்டுட முள்ளு கழிக்குது, இந்த முள்ளுகள் மேல சிறுநீர் கழிக்க கூடாது. ஏன் காரணம்னா அந்த முள்ளுகளுக்கு அல்லாஹ் தஆலா சதைய போத்தி அது ஜிங்களுக்கு அல்ல உணவாக கொடுக்கறான். நாங்க சாப்பிட்டு போடக்கூடிய முள்ளுகள் இருக்குது, அது எங்களுக்கு அது நாங்க ஓரமாக்குற பகுதி தான். ஆனாலும் அதுல அல்லாஹு தஆலா சதைய போத்தி ஜிங்களுக்கு உணவாக கொடுக்கணும் ரசூலுல்லாஹி சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்க மனிதர்கள் தின்னக்கூடிய சாப்பாடு அது அசடான சாப்பாடா இருந்தாலும் சரி, அது ஒரு நாளும் அதுல மலம் சிறுநீர் கழிக்க கூடாது. அதே மாதிரி முள்ளுகளுக்கு மேலேயும் சிறுநீர் கழிக்க கூடாது. அதில் அல்லாஹு தஆலா ஜின்களுக்கு அது சாப்பாட்டை வச்சிருக்கிறான். அதே போல கண்ணியமிக்க பொருட்கள் இருக்கு. இப்ப நல்ல படிக்கக்கூடிய இல்முடைய புத்தகங்கள், கிதாபுகள், புக்குகள், பேப்பர்கள், நல்ல இல்மு எழுதப்பட்ட விஷயங்கள், இதுகள் எல்லாத்திலயும் சிறுநீர் கழிக்கிறத முற்றாக தவிர்த்து கொள்ளும். அது அந்த பகுதிகளில் போறதை நாங்க மிச்சம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேணும். அடுத்து பள்ளியில சிறுநீர் கழிக்கிறது கூடாது. பள்ளியில சிறுநீர் கழிக்கிறது வந்து அது ஒரு கோப்பையில அல்லது ஒரு பாத்திரத்துல கழிச்சாலும் சரி, நேராக பள்ளியில பூமியில கழிக்கல, பள்ளியிட பூமியில கொஞ்சம் சரி கொட்டுப்படாம ஒரு பாத்திரத்துல கழிக்கிறார், இது கூட கூடாது, பள்ளிக்குள்ள செய்யக்கூடாது. சிறுநீர் கழிக்கூடிய நேரத்துல கிபிலாவை முன்னோக்கி பின்னோக்கி சிறுநீர் கழிப்பது ஹராமாக இருக்கிறது. பாலைவனத்துல எந்த திரைகளும் இல்லாம கிபிலா முன்னோக்கி பின்னோக்கி சிறுநீர் கழிப்பது, மலம் கழிப்பது ஹராமாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்துல சில நேரத்துல சில கட்டிடங்கள் டொய்லெட்டுகள் கட்டப்பட்டிருக்கும், அது கிபிலா நோக்கி தான் இருக்கும் அல்லது கிபிலா பின்னோக்கியதாக இருக்கும், அப்ப பிரச்சனை இல்லை. கட்டப்பட்ட கட்டிடமாக இருந்தால் அதுக்கு பிரச்சனை இல்லை என்றால் ஒரு சாபி சொல்றார், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த அறையில எப்படி அது இருக்குதுன்னு பார்த்து சரியா பார்த்தா அது கிபிலா நோக்கி தான் இருந்துச்சு. அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாங்க கிபிலா முன்னோக்கி பின்னோக்கி சிறுநீர் கழிக்க வேணும்னு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கட்டிடமே அப்படிதான் இருந்துச்சு. அப்ப இதை வச்சு உலமாக்கள் சொல்றாங்க, அப்ப ரசூலுல்லாஹ் ஒன்ற சொல்லிட்டு ஒன்ற செஞ்சாங்களா என்றால், அப்ப ரசூலுல்லாஹ் வந்து கிபிலா முன்னோக்கி பின்னோக்கி செய்ய வானம் என்றது அது பாலைவனத்துக்குரிய சட்டம், திரை இல்லாத வெளியில தான் அது. கட்டிடத்தை பொறுத்தவரை அந்த கட்டிடத்துல அது என்ன பக்கம் அமைஞ்சிருந்தாலும் பிரச்சனை, ஏன்னா கட்டிடம் தானே நாலா பக்கத்தாலே அது மறைக்கப்பட்டிருக்கும், அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. கட்டிடம் இல்லாத நேரத்திலும் கூட எங்களுக்கு முன்னால் ஒரு திரை ஒன்று நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். சிறுநீர் கழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கற்கள், கல் பயன்படுத்துறதாக இருந்தால் அதுக்கு முறை இருக்குது, மூணு கற்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த மூணு கல்லும் எங்கட சிறுநீர் வந்து எங்களுடைய ஆண் குறியீடு அந்த சிறுநீர் வெளியாகக்கூடிய பகுதியை விட்டும் அங்கலிங்கில பற்றக்கூடாது. அங்கலிங்கில படுமாக இருந்தால் தண்ணியை தான் பாவிக்க வேண்டும், கல்லை பாவிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. அங்கலிங்கில பூசுப்படாம, மலமும் தான் சலமும் தான், வேற எந்த பகுதியிலும் பூசுப்படாம அந்த சிறுநீர் வெளியாகக்கூடிய இடத்துல மட்டும் இருக்குதென்றால் அந்த கல்லால, மூணு கற்களால, ஒரு கல்லால செய்யணும், ரெண்டாவது கல்லால செய்யணும், மூணாவது கல்லால செய்யறதுக்கு முறைகள் இருக்குது, அதனால நீங்க தெளிவா சொல்லல. அப்ப அந்த மூணு கற்களாக செய்ய வேண்டும். அடுத்தது சிறுநீர் கழிக்கிறது எங்களுக்கு டிஷுவால துடைக்கிறதுக்கேலும், பேப்பரால துடைக்கிறதுக்கேலும், ஏதோ அந்த நஜீச கலட்டி கொண்டு போகக்கூடிய இதாலையும் துடைக்கிறதுக்கேலும், அதுவும் வந்து கண்ணியமான பொருள்களால அதை பாவிக்கக்கூடாது. கண்ணியமான பொருள்களை கொண்டு அதை பாவிக்கக்கூடாது. அடுத்து சாப்பாடுகளை கொண்டும் மலம் சலம் சுத்தம் செய்யக்கூடாது. சாப்பாடுகளை கொண்டு இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிஃபத்து ஸஃபா என்ற கிதாபில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. முன்னே காலத்துல வாழ்ந்த ஒரு பெண்மணி, நல்ல வசதியோட வாழக்கூடிய காலத்துல அவளுடைய ஒரு சின்ன குழந்தை வந்து மலம் கழிச்சது. இந்த பெண் என்ன செஞ்சால், அந்த மலத்தை துப்புரவு செய்யறதுக்கு ரொட்டி துண்ணன் எடுத்து அந்த மலத்தை அப்படியே துப்புரவு செஞ்சு ஒரு பொந்தொண்டுக்குள்ள கொட்டிட்டாள். அந்த மலத்தை துப்புரவு செஞ்சது சாப்பிட்ற ரொட்டியால, ரொட்டியால் அப்படியே மலத்தை அப்படியே துப்புரவு செஞ்சு அப்படியே ஒரு பொந்தொண்டுக்குள்ள கொத்திட்டாள். அல்லாஹு தாலா இந்த செயல் மீது கடும் கோபப்பட்டு அல்லாஹு தாலா அந்த ஊருக்கு தண்ணி வரக்கூடிய ஆற தடை செஞ்சான். ஆறு ஆறினூடாக தான் அந்த ஊருக்கு தண்ணி வந்து கொண்டுச்சு, தண்ணி வசதி அதில் தான் வந்து கொண்டுச்சு. அல்லாஹ் அந்த ஆற வத்த வச்சு இப்ப அந்த ஊருக்கே தண்ணி இல்லை. ஒருவருடைய செயல் தான் அந்த ஊருக்கே பாதிக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இமாம் இப்னு ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சிஃபத்து ஸஃபா இந்த சம்பவத்தை எழுதிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஆற தடை செஞ்சான், மக்களுக்கு தண்ணி இல்லை, ஊர் மக்கள் எல்லாம் பசியில பட்டினம் மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இந்த செல்வ சீமாட்டி அந்த செல்வம் முழுக்க இழந்துட்டார். இழந்து சாப்பிட்டுறது கொண்டும் இல்லாம கடைசியாக பல நாட்களுக்கு முன்பதாக அந்த மலத்தை துப்புரவு செஞ்சு அந்த பொந்துக்குள்ள அந்த ரொட்டிய அவள் நுழைச்சாலே அதே ரொட்டி எடுத்து துப்புரவு செஞ்சு எல்லாம் சாப்பிட வச்சான் அந்த பெண்ணுக்கு. அதே நிலைமை அல்ல அந்த பெண்ணுக்கு ஏற்படுத்தினான். ஏன், சாப்பாடு என்பது அல்லாஹுடைய ரிஸ்க்கு, அல்லாட பெரியொரு நியமத், பெரியொரு நியமத். இந்த சாப்பாடு வந்து சும்மா சாப்பாடு நாங்க சாதாரணமாக கருதுறதுக்கு இல்லாது. அப்ப அதுக்கு பிறகு அந்த பெண் அந்த சாப்பாட்டை அந்த துப்புரவு சாப்பிட்டதுக்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா திரும்பவும் பழையபடி அல்லாஹு தஆலா அந்த ஊருக்கு பழைய நிலைமை ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால
ஒரு ஊர்ல ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு தவறு கூட அது முழு ஊரையும் பாதிக்கிறது கேளும். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய ஞாமத்துக்களுக்கு நன்றி கெட்ட முறையில் ஒரு நாள் நடந்துடக்கூடாது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஞாமத்துக்கள். சாப்பாடுகளை வந்து சாதாரணமாக வீணாக்கிறது கேளாது, அது சாதாரணமாக வீசுறது கேளாது. சாப்பாடு இங்கிருந்து அங்கே பாஸ் பண்றது அதெல்லாம் கூடாது, அதை கண்ணியப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு என்ன சொல்லப்பட்டையும் சாப்பாட்டுடைய ஒழுக்கத்தில் அது வரும். சாப்பாட்டுக்கு மேல சாப்பாட்டு தவிர வேற ஒன்றையும் வைக்க கூடாது. சாப்பாட்டுக்கு மேல நாங்க குரானுக்கு மேல வேற ஒன்றையும் வைக்கிறோம் இல்லை, குரானுக்கு மேல நாங்க குரானை தான் வைக்கிறோம், அது தவிர வேறொன்றையும் நாங்க குரானுக்கு மேல வைக்கிறோம் இல்லை. அது போலதான் சாப்பாட்டுக்கு மேல சாப்பாட்டை தவிர வேறொன்றையும் வைக்க கூடாது. ஏன்னா அந்த சாப்பாடு அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய ஒரு அல்லாஹ்வுடைய ரிஸ்க்கு. அப்ப சாப்பாடுகளால ஒரு நாளும் மனசெல்லாம் துப்புரவு செய்யக்கூடாது. அப்ப அதனாலதான் முந்தி காலத்துல மனிதர்கள் பெரிய பெரியவங்க என்ன செய்வாங்கன்றா, சாப்பாடு சோறுகள் கூட்டுப்பட்டு அதை அப்படியே கையால தான் பிறக்குவாங்க, தும்புக்கட்டால கூட கூட்ட மாட்டாங்க. தும்புக்கட்டால கூட அந்த சோத்துகள் அப்படியே கூட்ட மாட்டாங்க, கையால் அப்படியே கூட்டி எடுத்து மற்றதை தும்புக்கட்டால கூட்டுவாங்க. அப்ப அது மிக முக்கியம். இன்றைக்கு பார்த்தா டஸ்ட்பின்கள் எல்லாம் சாப்பாடு போடப்பட்டுக்குது, அதே ஊத்தையில தான் பெம்பசையும் கொண்டு வீசுறாங்க, அதே ஊத்தையில தான் மிஞ்சின சாப்பாடையும் கொண்டு இன்னொரு கூட்டம் போடுறாங்க. ஒரே இடத்துல சின்ன புள்ளைகள் கழிக்கப்பட்ட அந்த மலம் பெம்பசை கொண்டு வந்து அந்த ஊத்தையில தான் போடுறாங்க. மிஞ்சின சாப்பாடும் அதிலே தான் போடப்படுது. இது சாப்பாடுக்கு செய்யப்படக்கூடிய அவமரியாதை. சாப்பாடுகள் மிஞ்சினா அது அத்துதானா, அது ஒரு முறையில இதன் தோணும். அந்த சாப்பாடுகளுடைய அந்த கழிவுகள் வந்து ஒரு நாளும் மலப்பாதையினூடாக போகக்கூடாது. மலத்தலம் போகக்கூடிய அந்த அந்த கான்களின் ஊடாக போகக்கூடாது. இது மிச்சம் கவனமாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்ப அடுத்தது வந்து கல்லால சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த கல்லை வந்து வலது கையால பிடிக்க வேணும். இடது கையால வந்து மலத்தலம் துப்புரவு செய்யறது இடது கையால தான் துப்புரவு செய்ய வேண்டும், வலது கையால துப்புரவு செய்யக்கூடாது. பொதுவாகவே எங்களுடைய அப்பத்தை வலது கையால பிடிக்க கூடாது. எங்களுடைய அப்பத்தை வலது கையால பொதுவாகவே, அது மலத்தல துப்புரவுடைய நேரத்தையா இருந்தாலும் சரி எல்லா நேரத்திலையும் பொதுவாகவே கூடாது. அப்ப அதுல துப்புரவு செய்ய வேண்டிய நேரம் வந்தால் கட்டாயம் எங்களுக்கு நிறம் ஏற்படும். அப்ப கல்லால் துப்புரவு செய்ய வேண்டி வந்தால் கல்ல வலது கையால பிடிக்க வேணும், இடது கையால நாங்க எங்களுடைய ஆண்குறியை பிடிச்சு அப்படி துப்புரவு செய்ய வேணும். வலது கையால தண்ணி ஊற்ற வேண்டும், இடது கையால கழுக வேண்டும். இதுதான் இதனுடைய சுன்னத்தான முறைகள் இருக்குது. இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய பாடம் வந்து தொடக்குகள் இருந்து எப்படி துப்புரவாகிறது. தொடக்கு சொல்லக்கூடிய நேரத்தில் சிறிய தொடக்கு மிகுது, பெரிய தொடக்கு மிகுது. சிறிய தொடக்கு அது உதுவை கட்டாயப்படுத்தும், பெரிய தொடக்கு குளிப்பை கட்டாயப்படுத்தும். அப்ப இந்த தொடக்குகள் என்றால் என்ன, அந்த தொடக்குடைய வகைகள், அந்த விஷயங்கள் இன்ஷால்லா அடுத்த வாரம் பார்க்கறது.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.